ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். அடியார் இலக்கணம் விளக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஆத்ய என்ற நெற்றி போட்டு இந்த இடங்களிலே அதுக்கு அம்மையோடு கூடிய பெருமானுடைய காட்சியானது கிட்டும். இதன் சுந்தரமுத்தி சுவாமிகள் சொல்றார், நாற்றானத்து ஒருவனை நானாய பரனை. நான்கு தானங்களிலே இருக்கின்ற பெருமான் நாற்றானத்து ஒருவன். அது எந்த நாலு தானங்கள் இடங்கள் என்று சொன்னால், இந்த மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞை என்ற நான்கு இடங்களிலே கடவுளுடைய காட்சி கிடைக்கின்றது. கிட்டி இது வந்து துரிய நிலை வரையும் கொண்டு செல்லும் ஒரு மனிதனை. ஜாகிரத், சொப்னம், சுஷுத்தி, அதற்கு மேலுக்கு இந்த துரியம் என்ற அனுபவ நிலை வரையிலும் உடம்பிலே உயிர் இருக்கின்ற காலத்திலேயே இந்த உயிரினை இட்டு செல்லும். ஆனால் துரிய நிலையில் இருக்கின்ற உயிருக்கு மீண்டும் கீழ்நிலைகளுக்கு வருகின்ற ஒரு ஆபத்து வாய்ப்பு இருக்கின்றது. அந்த ஆபத்து இல்லாமல் அது துரியத்திலே நிலை பெற வேண்டும் என்றால் துரியத்திற்கு மேலிருக்கின்ற நிலையை தொட்டு கொண்டு இருக்க வேண்டும். அதுக்கு அதீதம்னு பேரு. அந்த துரியாதீதம் என்பது இந்த சகஸ்ரம் சொல்லப்படுற இந்த இடம். ஆத்யில் இருந்து அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மேல் இந்த ஆயிரம் இதழ் தாமரை என்று இங்கு ஒரு தாமரை இருக்குதான், அந்த இடத்திலே சென்று அந்த சிவசக்தியுடைய காட்சியை கண்டு அந்த திருவடியிலே அடங்குதல். அவ்வாறு அடங்குகின்ற உயிர் என்ன பண்ணும், யோகத்திலே நிலை பெற்று பெருமானை ஒத்த செயலையும் பண்பையும் உருவத்தையும் பெறும், சாருப்பியத்தை பெறும். மூல வாயுவை எழுப்பி இரு வழியை சிக்கனும்படி அடைத்து. சிக்கனும்படினா ஒரு பாட்டில வந்து கார்க்க போட்டு அடைக்கிற மாதிரி அடைச்சிட்டோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணி தலைகீழ அதை பாட்டில சாய்ச்சாலும் வெளியில வரக்கூடாது. பாட்டில் வாய நல்ல கார்க்கு பொருத்தமான கார்க்கலால நல்லா பிரஸ் பண்ணிட்டோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற லிக்விட் என்ன ஆகும், தலைகீழ வச்சுக்கிட்டாலும் வெளியில கசியாது, வெல் கார்க்கடு. அதான் அடைத்தல். அப்பொழுது மனதின் ஆற்றல் துவந்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற நல்லது கெட்டது இதை போய் சிக்கக்கூடாது. வேண்டியவன் வேண்டாதவன், உறவு பகை, இதுல சிக்காமல் வாழ தெரியணும். அதுல சிக்காமல் கடவுளை நோக்கி செல்ல வேண்டும். ஜாதிகளும் பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதுமிலி நாயேனை அல்லது தாட்கொண்டு பேதை குணம் பிறருவன் பிறருவம் யான் எனதன் உரைமைத்து. நாம் பிறர் என்ற எண்ணமே இல்லாது வாழ வேண்டும். யோக நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் என்றும் பிறர் என்றும் என்ற எண்ணமும் கூட நின்று போகும். அந்த எண்ணங்கள்லாம் இடை பிங்களை வழியாக மனம் நகர்ந்தால்தான் உண்டாகும். சுழுமுனை வழியாக மனம் நகரும் பொழுது நாம் என்றும் பிறர் என்றும் அந்த எண்ணங்கள் உண்டாக மாட்டார் என்று பார்க்கின்றோம். இரு வழியை சிக்கனும்படி அடைத்து ஒரு வழியை திறந்து. இந்த சுழுமுனைங்கிற வழியை அடைக்கப்பட்டிருக்கு, அடைக்கப்பட்டிருக்கிற வழியை திறக்க வேண்டும். இடை பிங்களை என்ற வழிகள் திறந்தே இருக்கின்றன, திறந்திருக்கின்ற வழிகளை அடைக்க வேண்டும். நாம இதுவரை எது பழகிருக்கோமோ அது திறந்தே இருக்கு, அதை முதல்ல அடைச்சுக்கணும். நாம இதுவரையும் எது பழகலையோ அது புதிதாக இருக்கு. அந்த அந்த வீட்டுக்கு போனோம்னா கதவை தட்டி திறந்து கொண்டு உள்ள போகணும். அப்ப இதுவரையும் நம்ம பழகிருக்கிறத டீஹிப்னடைஸ் பண்ணிக்கணும், அந்த மயக்கத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். பழகாத ஒன்றை புதிதாக பழகி கொள்ள வேண்டும். அதான் பயிற்சி. ஒரு வழியை திறந்து. சரி, இவ்வாறு அந்த குண்டலினியை மேலே நோக்கி செலுத்தும் பொழுது என்ன ஆகும், புல்லாங்குடலுடைய ஓசை கேட்கும், வீணை ஒலி கேட்கும், நடராஜ பெருமானுடைய தாண்டவத்தினுடைய ஒலி கேட்கும், புள்ளினங்கள் பறந்து கிச்சு கிச்சு என்று கத்திக்கொண்டே பறக்கின்ற அந்த புல்லோசை கேட்கும். இவ்வாறு இன்பமான ஒலிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இவற்றிலே வந்து இந்த மனமானது மயங்கி அது ஒரு பேரின்பமா இருக்கும். அந்த இன்பத்திலே மயங்கி அங்கேயே இருக்கணும்னு விரும்பும். இங்கேயே இருக்கப்படாது, நமக்கு வேலை இருக்குது என்று போதும் என்று அதனை கடந்து செல்ல வேண்டும். அந்த மயக்கத்தை கடந்து செல்ல வேண்டும். ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் என்று வருது. ஊசலாட்டும் இவ்வுடலுயிராயின இருவினை அறுத்து என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கினான். ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் இந்த குண்டலினியை மேல் நோக்கி எழுப்பி செலுத்தும் பொழுது அங்காங்கு கேட்கின்ற வீணையொலி, குழல் ஒலி, தாண்டவ ஒலி, புல்லொலி, இந்த ஒலிகளிலே மனத்தை பறிகொடுத்து அங்கேயே தங்கி விடுகின்ற உயிர்களுக்கு பரமசிவம் கிட்டமாட்டாது, பரமசிவம் எட்டாது. இவற்றையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த யோக அனுபவங்கள் நமக்கு எதுக்குன்னா சரியான வழியில போறோங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு, பாசிட்டிவ். இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சங்கரராமலிங்கேஸ்வரர் கோயில் வர வழியில லேண்ட்மார்க் சொல்றாங்க, ஒரு கல்யாண மண்டபம். மேலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினோம்னா சங்கரராமலிங்கேஸ்வரர் கோயில் வர வழியில இடது பக்கம் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும். அப்படி வந்தீங்கன்னா ஒரு லெவல் கிராசிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டீ கடை இருக்கும், அதுக்கப்புறம் ராஜவீதியில திரும்பிட்டீங்கன்னா சம்பந்தர் மடம் இருக்கும், ஏத்த மாதிரி போனீங்கன்னா சந்நிதி வந்துடும் சொல்றாங்க. இதெல்லாம் லேண்ட்மார்க். நம்ம மனம் ஒழுங்கா போயிட்டு இருக்குங்கிறதுக்கான அடையாளம் எது? குழலொலி, யாழொலி, குத்தொலி, எத்தொலி, இதெல்லாம். ஆனால் நல்லா இருக்குதே கல்யாண மண்டபம், உள்ளுக்குள்ள கூட வடை சூடா போட்டு இருக்காங்க அப்படின்னு உட்காந்துட்டோம்னா உச்சிக்காலத்துக்கு போக முடியாது. லெவல் கிராசிங் நல்லா இருக்குன்னு நின்றுக்கிட்டோம்னா அது ஓபனா இருக்கும் போதே கடந்து போயிடணும், அதை கடப்பதிலே மனம் இருக்கணும். அடிக்கடி ட்ரெயின் வருது, நல்லா இருக்குது, இன்னும் 10 ட்ரெயின் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நாங்க நின்றுட்டோம்னா அர்த்தஜாம ஆயிடும். ஆகவே இதெல்லாம் இந்த உயிர் சரியான வழியிலே போய்கொண்டிருப்பது என்பதற்கு அதுக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கே தவிர அந்த நுகர்ச்சியில ஈடுபடக்கூடாது. கல்யாணம் பண்ண சொன்னாங்க கரெக்ட் தான், உள்ள போய் பாப்போன்னு போகக்கூடாது. லெவல் கிராசிங் சொன்னாங்க கரெக்ட் தான், 2 ட்ரெயின் பார்த்துட்டு போகணும் இருக்கக்கூடாது. நாம் என்ன பண்ணுவோம், அதை கடந்து போகணும். அவ்வாறு கடந்து போகாதவர்களுக்கு கடவுள் கிடைக்க மாட்டான். ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் திருவாசகம். யார் இந்த யோக அனுபவத்திலே உண்டாகின்ற ஓசையிலே மனத்தை பறிக்கொடுக்கிறார்களோ அவர்கள் பரமசிவத்தை சென்று அடைய மாட்டார்கள். ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன். அந்த பெருமான் எனக்கு தன்னுடைய உணர்வினை தந்தான், உணர்வு தந்து ஒளியாக்கி பாசமானவை பற்றெடுத்து உயர்ந்த தன் பரம்பெரும் கருணையால் ஆசை தீர்த்து அடியாரடி குட்டிய அற்புதம் அறியேனே. இந்த ஓசைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு தாண்டவ சிலம்பலி உடன் போய் அது கேட்டுக்கிட்டு அதே அழைச்சிட்டு போயிடணும், அங்க நிக்க கூடாது. கோயிலுக்கு புறப்படும் போது பிள்ளை வந்து படுத்தது என்னைய அழைச்சிட்டு போனு, அதை சமாதானம் பண்றதுனால காட்சி கோயில கட்டுப்படுன்னா என்ன பண்ணணும், குழந்தைய தூக்கிட்டு போயிடணும். அதனால என்றைக்குமே மல்லுக்கு நிற்பதுனால கூட நம்முடைய குறிக்கோள் கெட்டு போகும், ஒத்து போவதனால குறிக்கோளை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சாதித்துக் கொள்ளலாம். உலகத்தோடு சண்டை போட்டு மல்லுக்கு நிக்கிறதுனால நம்முடைய இலக்கு எட்டி போயிடும், போனா போறதுன்னு விட்டு கொடுக்கறதுனால இலக்கினை அடையலாம். அதனால உடன் போய் என்று சொன்னார், இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு அதை அழைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். தாண்டவ சிலம்பலி உடன் போய் தக்க அஞ்செழுத்து ஓரெழுத்து உருவாம் தன்மை கண்டு, கிரியா மார்க்கத்திலே எந்த ஒரு ஐந்தெழுத்தானது உபதேசிக்கப்பட்டதோ, பெருமானுடைய பூஜைக்கு அங்கமாக ஒரு ஐந்தெழுத்து உபதேசிக்கப்பட்டிருக்கு. கிரியை மார்க்கத்தை கடந்துதானே யோக மார்க்கத்துக்கு வராங்க, இவர்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த அஞ்செழுத்து ஓரெழுத்தாவதே அறிவார்கள். அஞ்செழுத்தை ஓரெழுத்தாக மாற்றி உச்சரிக்க கூடாது, யோக அனுபவத்தினாலே உண்டாக வேண்டும். இந்த அனுபவமானது திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஓரெழுத்து என்னன்னா ஓங்காரம் இல்ல, சிவாய நம என்று அஞ்செழுத்து உபதேசிக்கப்பட்டிருக்கு. பீஜ அக்ஷரங்கள் கூட பிராசாத பீஜம்னு சொல்லப்படுற அந்த ரெண்டு அக்ஷரம் பிரணவம் இவற்றோடு அஞ்செழுத்து நமக்கெல்லாம் எட்டெழுத்தா தான் உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம பூஜையில பயன்படுத்துறோம். முக்குணங்களை அடக்கி ஐம்புலங்களை அடக்கி யமநியமாதி அட்டாங்க யோகத்தை பயின்று பெருமானுடைய உருவத்தையும் வடிவத்தையும் செயலியும் தியானிக்க கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அந்த தியான இந்த நான்கு தானங்களிலே அந்த தியானம் கைகூடுவதற்காக நம்முடைய மூலவாயுவை எழுப்புறோம் இந்த மூலாதாரத்திலிருந்து. அது வந்துதான் என்ன பண்ணுது, ஒவ்வொரு சக்கரத்துல பொருந்தி இருந்து இந்த காட்சியை கண்டு தியானித்து செல்கின்றது. அப்படி செல்லும் பொழுது அப்பையும் நம்ம கிரியா மார்க்கத்திலே நமக்கு எந்த ஒரு அஞ்செழுத்து உபதேசிக்கப்பட்டதோ அது வந்து நம்ம அறியாமலேயே ஒலித்துக் கொண்டிருக்கும். நம்ம அறியாமல் ஐந்தெழுத்து நாம ஜபிக்காம அந்த ஜபம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதற்கு முன்னாடி ஒரு பிராக்டிஸ் வேணும். அந்த பிராக்டிஸ் நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மூலம் சொல்லியிருக்கேன். ஜபம் எப்ப வெற்றி பெறும் அப்படின்னு கேட்டா, எந்த மந்திரத்தின் ஜபமோ அந்த மந்திரத்தின் மீது மிகுந்த அன்பு இருந்தால் வெற்றி பெறும். அது நம்முடைய செல்வம், பொக்கிஷம், பாக்கியம், ஒரு அசட்டு, நம்மகிட்ட இருக்கிற சொத்து. கடனழவேன உட்கார்ந்து 10 நிமிஷம் ஜபம் பண்ணக்கூடாது. அதிக வேலை இருந்தா முதலிலே குறைக்கப்படுவது எது, ஜபம் தான். 10 பண்ணிட்டு போறோம் புறப்படுது பஸ் டைம் ஆச்சு. அப்படி இல்லாமல் உள்ளம் அள்ளூரி அஞ்செழுத்தை ஓத வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு திருமுறைகள்ல. அந்த அன்பு ஒருத்தருக்கு அஞ்செழுத்த உண்டாயிடுச்சுன்னா அந்த அஞ்செழுத்த அவனை கைவிடாது. எதை போலன்னா, ரொம்ப அன்பான ஒரு கணவன் மனைவி வீட்டுக்காரர் புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கிறார், சின்ன காரா வாங்கியிருக்கிறார். ரொம்ப பேர் வந்தா நமக்கு தானே கஷ்டம், சிறிய கட்டி பெருக வாழலான்னு சின்ன காரா வாங்கியிருக்கிறார். எங்க போனாலும் வீட்டுக்காரர் ஓட்டுவார், பக்கத்துல அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க. அந்த அம்மா தான் அஞ்செழுத்துன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜபம் எப்போதுமே பண்ணிட்டு இருக்கிறோம் அர்த்தம். திடீர்னு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துட்டார், வேற வழி இல்ல, அவரை ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரயில் ஏத்தி விடணும் இல்ல ஏர்போர்ட்ல டிராப் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த கெஸ்ட முன்னாடி உட்காந்து வச்சுப்பார். யாரு? வீட்டுக்கு உரியவர். இந்த அம்மா பின்னாடி உட்காந்துக்கும், நானும் வரேன், வரும்போது ஒரு 4 புடலங்காய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அந்த அம்மா ஏறி உட்காந்துரும். புடலங்காவே வீட்டுக்காரவே வாங்கிட்டு வரலாம், ஆனா அன்பு உண்டாயிருக்கின்றது. யாருக்கு? உயிருக்கும் ஐந்தெழுத்துக்கும் இடையிலே அன்பு உண்டாயிருக்கு. ஒருவரை விட்டு ஒருவர் வாழ மாட்டார்கள். மேரி ஹேட் அ லிட்டில் லாம், இட்ஸ் ஃபிலிஸ் வாஸ் ஒயிட் அஸ் நோ, அண்ட் எவ்ரிவேர் தட் மேரி வென் த லாம் வாஸ் யூஸ்ட் டு கோ. பாட்டு படிச்சிருக்கணும். மேரி எங்க போனாலும் ஆட்டுக்குட்டியும் கீழே போகும். மேரி ஸ்கூலுக்கு போனது போய் ஆட்டுக்குட்டியும் போச்சு, ஒரே சிரிப்பா போச்சு அப்படின்னு பாட்டு. ஆனா இது இப்படி தான் வாழணும். ஐந்தெழுத்தோட ஐந்தெழுத்தை விட்டு விட்டு நாம என்றைக்குமே வாழக்கூடாது. எந்த ஒரு உலகியல் காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் ஐந்தெழுத்து கூடவே இருக்கணும். முருங்கா வாங்கிட்டு வரேன்னா அந்த அம்மா ஏறி உட்காந்துக்கிச்சு பின்னாடி. இப்ப ஏர்போர்ட்ல அந்த ஐயாவை டிராப் பண்ண உடனேயே டாட்டா காமிச்சிட்ட உடனே இந்த அம்மா என்ன பண்ணும், பின்னாடி உட்கார்ந்துருக்கிற அம்மா முன்சீட்டுக்கு வந்து உட்காரமா உட்காராத. இதுதான் ஜபம், இதுதான் ஜப சித்தி என்று சொல்லப்படுது. ஜப சித்தி என்பது இதுதான். என்னன்னா ஜபத்தை மட்டுமே பண்ணும்போது ஜபம் பக்கத்தில் உட்கார்ந்துருக்குது, நாமும் ஜபமா இருக்கும். சிந்தையும் சிவமுமானார் திருச்செம்பன் பள்ளியாரு, நாமும் சிவமுமாக பக்கத்து பக்கத்து சீட்டில் இருக்கிறோம். உலகியல்ல ஈடுபடுறோம், ஒரு கஸ்டமர் வரார், அவரை அனுப்புறோம், ஒரு காரியம் பண்றோம், நாட்டிற்காகவோ வீட்டிற்காகவோ ஒரு காரியம் பண்றோம். அப்பொழுது ஜபத்தை கைவிடுகின்றோமா? ஜபத்தை நாம கைவிட்டாலும் ஜபம் நம்ம கைவிடாது, அது முருங்கா வாங்குறேன்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்துருக்கும். இந்த கஸ்டமரை அனுப்பிச்ச உடனே என்ன பண்ணுவது, பக்கத்துல வந்து உட்காந்துருக்கும். அதே போல உலகியல் காரியத்தை செய்யும் பொழுதும் உபாம்சுவாக பின்னிருந்து இயக்கும் அந்த மந்திரம். உலகியல் காரியம் நின்ற உடனேயே அது முன்னுக்கு வந்துடும். குளத்துக்கு கீழே போடப்பட்ட கல்லு குளத்துக்கு மேல வருவதை போல, பின் சீட்ல உட்கார்ந்திருக்கிற வைஃப் முன் சீட்டுக்கு வருவதை போல, உலக காரியத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எந்த ஜபமானது செய்யப்படாதை போல தெரிகின்றதோ அந்த காரியம் நின்ற உடனேயே அது செய்யப்பட ஆரம்பிக்கும். இதுதான் ஜப சித்தி. கண்ணன் கீதையில சொல்றார், இப்படி ஒருத்தன் ஜபசித்தி அடைய வேண்டும். அவ்வாறு அடையும் பொழுது சைவத்துல சிறப்பா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஜபசித்தியை ஒருவன் கிரியா மார்க்கத்திலே பெற்றிருக்க வேண்டும். பூஜை பண்ணும் போது எந்த அஞ்செழுத்து நம்ம வந்து ஓதுறோமோ, மோட்டார் பைக்கில் போகும்போதும் அந்த அஞ்செழுத்து நமக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும், ஆபீஸ்ல வேலை செய்யும் போது ஓடிட்டு இருக்கணும், ஆனா இன்னொருத்தருக்கு தெரியாம பின்னாடி இருந்து ஓடிட்டு இருக்கும். கவுண்டர்ல யாரும் ஆள் இல்லங்கும் போது அது முன்னுக்கு வந்துடும், மனத்திரையில முன்னுக்கு வந்துடும். அவ்வாறு அந்த கிரியா மார்க்கத்திலே ஜபசித்தி பெற்றவர்கள் யோக மார்க்கத்திலே பெருமானுடைய காட்சியை காணும் பொழுது அந்த ஐந்தெழுத்து என்ன ஆகுமா, நேம என்ற இரண்டு எழுத்துக்களும் டிராப் ஆகும். முதலிலே திரோதான மலத்தை குறிக்கின்ற நகர எழுத்தும் ஆணவ மலத்தை குறிக்கின்ற ம என்ற அக்ஷரமும் என்னாகும், ஜபத்திலிருந்து டிராப் ஆகும். நாம டிராப் பண்ணக்கூடாது, அதுவே டிராப் ஆயிடும். சிவாயனம என்று ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஏன்னா இப்ப நாம ஒலிக்க வேண்டாம், அதுவே ஒலிக்குது. நாம ஜபம் பண்ணல, ஜபம் தான் நம்மளை பண்ணுது. அந்த நிலையை கிரியா மார்க்கத்தில் அடைஞ்சிடணும். நாம ஜபம் பண்றது சரியையில தான், ஜபம் நம்மளை பண்றது கிரியையில. அந்த ஜபம் ஐந்தெழுத்து ஓரெழுத்து ஆவது யோகத்துல. சிவாய நம என்ற ஐந்தெழுத்து என்ன ஆகுது, சிவாய என்று ஒலிக்கும். அதற்கு பிறகு நம்முடைய தற்போதம் தேய தேய, நான் என்ற உணர்வு தேய தேய, சென்று சென்று அணுவாய் தேய்ந்தேய்ந்து ஒன்றாகின்ற நிலையிலே உயிரை குறிக்கின்ற ஏ என்ற எழுத்து ஒலிக்காது. சிவமும் அருளுமாகின்ற ரெண்டு எழுத்துக்கள் தான் ஒலிக்கும். அந்த எழுத்து என்னாகும், அதீதத்திலே அழுந்தும் பொழுது அருள் பெருமானுக்குள்ளே அடங்கி காட்டும். அப்பொழுது சிகாரம் மட்டுமே ஒலிக்கும். ஐந்தெழுத்து எப்படி, ஐந்தெழுத்து எப்படி ஒலிக்கும், சி என்றுதான் ஒலிக்கும், சிகாரம் மட்டுமே ஒலிக்கும். அந்த நிலையே, அந்த நிலையிலே பெருமானுடைய காட்சிக்கு இந்த உயிரானது தயாராகி விட்டது. அந்த நிலையில காண்கின்ற காட்சி தான் எல்லாம் சிவனென்ன நின்றாய் பற்றி. எங்க பார்த்தாலும் சுவாமி தான் தெரிவர், இன்னொன்று தெரியாது. மைக்கிலேயே அவர் தான் தெரிவர், பேசுறவன்கிட்டயும் அவர் தான் தெரிவார், கேட்கறவங்கள்ட்டே அவர் தான் தெரிவார், தூண்லேயே அவர் தான் தெரிவார், துரும்புலேயே அவர் தான் தெரிவார். அந்த நிலை ஐந்தெழுத்து ஓரெழுத்தாகின்ற நிலையிலே அந்த காட்சி கிட்டும். தக்க அஞ்செழுத்து என்று சொன்னார். தக்க அஞ்செழுத்து என்றால் தகுதி வாய்ந்த அஞ்செழுத்து. எந்த அஞ்செழுத்து நம்மை சரியை கிரியையாகின்ற நிலைகளிலே வளர்த்து வந்ததோ அந்த தகுதிப்பாடு கொண்ட அஞ்செழுத்து யோக நிலையிலே ஓரெழுத்துவாக உருமாறி அமையும். ஓரெழுத்து உருவாம் தன்மை கண்டு, ஓரெழுத்தாக அதை ஜபித்துன்னு சொல்லல, அது தானாகவே ஆகும். அதை நீ பார்க்கலாம், யூ கேன் சீ இட். ஒரு புழு பூச்சியா ஆறுது, அதை பாக்குறோம் நம்ம. ஒரு அரும்பு மலரா மலருது, அதை நம்ம பாக்குறோம். நாம என்ன பண்றோம், வேடிக்கை பாக்குறோம், அவ்வளவுதான். நாம இதான் பண்றோமா, அடுப்புல சட்டியில போட்டு நம்ம பொரியல் பண்ணும் போது கூட அது வெந்து நிறம் மாறுது, பச்சை வெண்டைக்காய் தங்க கலருக்கு மாறுது. நாம இதான் பண்றோமா? உண்மையில செயல் என்பது உயிருக்கு என்றைக்குமே கிடையாது. கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நான் நல்லா சமைச்சிட்டோங்கிற எண்ணம் நமக்கு வருது. சமைச்சது யாரு, நீரும் நெருப்பும் தான் சமைத்தன. பூதங்கள் தான் சாப்பாட்டை உண்டாக்குது, நாமளா உண்டாக்குறோம். ஜலம் குறைச்சலா இருந்தாலும் உணவுல சுவை இருக்காது, ஒழுங்கா வேகலனாலும் உணவுல சுவை இருக்காது. நீரு நெருப்பும் தான் உணவை சமைக்கின்றன. நாம சமைக்கல, நாம என்ன பண்ணலாம், நாம அதை கெடுக்கலாம் உப்பு கூட போட்டு. நம்மளால நன்னா சமைக்க முடியாது, நம்மளால நல்ல சமையல கெடுக்க, நம்ம சும்மா இருந்தா அது நல்லா இருக்கும். சும்மா இருக்க கத்துக்கணும், அதான் செய்வோம். அப்ப ஐந்தெழுத்து ஓரெழுத்தா உருவ மாதிரி அமைவதை காண வேண்டும், அவ்வளவுதான். இந்த யோக அனுபவம் என்பது வெறும் காட்சி தான், கையகால ஆட்ட வேண்டாம். சும்மா இருப்பதனாலேயே இந்த காட்சி கிடைக்கும். படுத்தாம நல்ல பிள்ளைன்னு சொல்லி தானா பஜ்ஜியும் பக்கோடாவும் வந்துகிட்டே இருக்கும். சும்மா இருந்தோம்னா அம்மா படுத்தாம ஒரு பிள்ளை இருக்குன்னா தானாவே வந்து ஊட்டுவா. அதே போல ஓரெழுத்து உருவாம் தன்மை கண்டு அருள் தரும் பெருவெளிக்கே புக்கு எழுந்தினர். அருள் தரும் பெருவெளி என்பது சகஸ்ராரம். மாமலர் மேய ஜோதி என்று வருகின்ற திருவார்த்தை திருவாசகத்துல வருது. மாமலர் மேய ஜோதி, மாதிவர் பாகன் மறை பெய்கின்ற வானவன் மாமலர் மேய ஜோதி. மாமலர் என்றால் மா என்பது மகிமை, ஆயிரக்கணக்கான இதழ்கள் கொண்ட தாமரை இங்க இருக்கு. மாமலர் மேய ஜோதி அந்த சகசிராலத்திலே ஒளிப்பொருளாக பரமசிவம் இருக்கின்றான். அந்த அருள் தரும் பெருவெளியிலே சென்று சேர வேண்டும். ஆக்ஞையில் இருந்து இந்த அருள் தரும் பெருவெளிக்கு சேருவதற்குள்ள ஏகப்பட்ட யோகஸ்தானங்கள் இருக்கின்றன. அதுல படிக்கட்டு கிடையாது. இதுவரையும் நூல் ஏணி, படிக்கட்டு, கயிறு இதை பிடிச்சுக்கிட்டே ஏறி இருக்கும். இந்த ஆக்ஞைக்கு வந்த பிறகு ஏறுவதற்கு படிக்கட்டு கிடையாது, தாவி தாவி போகணும். கரணம் தப்பினால் மரணம். அப்பொழுது கரணம் எப்படி தப்பும்? யாரொருவனுக்கு கடவுளிடத்திலே மெய்யான அன்பு இல்லையோ அவனுக்கு கரணம் தப்பும். அவ்வாறு கரணம் தப்பினால் மரணம் ஏற்படும். யோக அனுபவத்திலே மரணம் ஏற்படும். பெருமானிடத்திலே உண்மையான அன்பு இருப்பவர்களுக்கு கரணம் தப்பாது, மரணமும் ஏற்படாது. அவர்கள் இதுல துவாதசாந்தம் என்று சொல்லப்பட்ட அந்த நிலையை கடந்து ஷோடசாந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற, ஷோடசாந்தம்னா ஆக்ஞையிலிருந்து 15 படிகளை கடந்தது ஷோடசாந்தம். துவாதசாந்தம் என்பது ஆக்ஞையிலிருந்து 11 நிலைகளை கடந்தது துவாதசாந்தம். அந்த ஷோடசாந்தம் தான் பரமசிவனுடைய நிலை. அங்கு போய் சென்று சேர்ந்தவர்கள் சிவ சாரூபியத்தை பெறுகின்றார்கள். அங்கு போனாலும் பதமுக்தி தான், சிவ சாரூபியம் தான். பரமுக்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த சாயுஜ்யம், மீண்டும் பிறக்காத நிலை என்பது ஞானத்தினால் மட்டும்தான் எய்தும் என்று சொல்ல போகுது. அருள் தரும் பெரு வெளிக்கே புக்கு அழுந்தினர். புகுந்து திரும்பி வரக்கூடாது, ரிட்டர்ன் ஆகிடக்கூடாது. அந்த பெரிய பெரு வெளிக்கு சென்றவர்கள் அங்கேயே தங்கிவிட வேண்டும். அங்கு தங்குதலுக்கு தான் அதீதம் என்று பெயர். அவ்வாறு தங்கிவிட்டால் யோக சாதனத்திலே வெற்றியை பெறுகின்றார்கள். கீழே வராமல் மாடிக்கு போனவன் மாடியில கொடுத்தனம்னு ஆரம்பிச்சிடணும். இந்த 10வது படியில ஒரு சிறப்பு இருக்கு, 20வது படியில ஒரு இன்பம் இருக்கு அப்படின்னு திரும்பி வரக்கூடாது. பழைய இன்பங்களை நாடி இறங்கி வரக்கூடாது. அப்பாடா மாடிக்கு வந்துட்டோம், கஷ்டப்பட்டுலவா மாடிக்கு வந்திருக்கிறோம், இனிமே திரும்பி பார்க்க கூடாது என்ற உரைப்போடு அங்க இருக்கணும். அதான் புக்கு அழுந்துதல். அவ்வாறு அழுந்தினால் யோகத்தினுடைய, யோக அனுபவத்தினுடைய வெற்றி கிட்டுகின்றது. அப்போது சிவ சாரூபியம் கிடைக்கின்றது. புக்கு அழுந்தினர். எமது உருப்பெறுவார், என்னுடைய சொரூபத்தை பெறுவார்கள். புவியில் வேட்டுவன் எடுத்த மென் புழு போல். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். வேட்டுவன் என்று ஒரு பறவை, ஒரு பூச்சி, குளவின்னு சொல்வார்கள். அது என்ன பண்ணுமா, இலக்கியத்திலே ஒரு நம்பிக்கை, அது கொத்த போற புழு. அந்த புழுவை பார்த்து அதுக்கு இந்த ஒரு புழுவை நம்ம பிள்ளையா பாவிப்போங்கிற எண்ணம் வந்துடும். அப்படிதான் அதுக்கு இனப்பு இருக்கும். எல்லா இனங்களும் நமக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. அதை போல அந்த குளவிக்கு பிறகு இன்னொரு குளவி வேணும். அது என்ன பண்ணுமா, உண்ண போகின்ற ஒரு புழுவினை பார்த்து குளவியா ஆக்கும் சொல்லி அதை கொண்டு வந்து தன் கூட்டிலே வைத்துக் கொண்டு அதை தலையில கொட்டிக்கிட்டே இருக்குமா. அது கொட்டும் போது இந்த புழுவுக்கு வலிக்கும். ஆனால் அது வந்து கொட்டப்பட்டு கொட்டப்பட்டு புழுவினை விரும்ப ஆரம்பித்து விடும். பல வீடுகள் அப்படிதான் நடக்குது. அப்புறம் என்ன பண்ணுது, அது புழுநாயிடம் குளவியாக ஆகிவிடும் என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் நம்முடைய ஒரு நம்ம நாட்டு நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில சொல்லப்படுது, உண்மையா இருக்கலாம். வேட்டுவன் என்கின்ற குளவி உண்ட சென்ற ஒரு புழுவினை எடுத்து தன்னை போல் ஒரு குளவியாக்குவதை போல, இந்த யோக அனுபவம் மட்டும் ஒருவனுக்கு, கரணந்தப்பினால் மரணம் என்றிருக்கின்ற யோக அனுபவம் ஒருவனுக்கு வெற்றி அடைய வேண்டும் என்றால், கடவுள் இவனை காப்பாற்றுவோம் என்று நினைக்க வேண்டும், இவனை நம்மவனாக ஆக்கிக் கொள்வோம் என்று கடவுள் விரும்பினால்தான் இது கிடைக்கும். அந்த வேட்டுவன் என்ற குளவி ஒரு புழுவினை குளவியாக ஆக்குவதற்கு முனைந்து செய்வதை போல, கடவுளே இந்த உயிருக்கு சாரூபியம் தருவதென்று விரும்பினால்தான் யோக நிலையிலே அவனுக்கு வெற்றி கிட்டும் என்று பார்க்கும். அடுத்தது ஞானம். ஞானம்னா புத்தக படிப்புன்னு நினைக்க கூடாது. ஞானம் அபரம் என்றும் பரம் என்றும் இரண்டா சொல்லப்பட்டிருக்கு. பரம் என்பது அனுபவ ஞானம். அபரம் என்றால், பரம் என்றால் மேலானதுன்னு அர்த்தம், அபரம் என்றால் கீழானதுன்னு அர்த்தம் கிடையாது. வடமொழி இலக்கணத்துல ந அப்படிங்கிற சொல்லு, அதுக்கு இல்லை என்றும் மாற்று என்றும் பல பொருள் உண்டு. அது இன்னொரு சொல்லோடு சேரும் பொழுது ஆ என்று மாறும். ந சத்தியம் அசத்தியம் ஆகும், ந பரம் அபரம் என்றாகும், ந பிராமணகா அப்ராமணகான். இதுக்கெல்லாம் என்ன பொருள், இதுக்கெல்லாம் உயர்ந்த பொருள். பரம் என்றால் மேலானது, அபரம் என்றால் மேலானது அன்று அப்படின்னு அர்த்தம், கீழானதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் சொல்றது புரியுதா, அதர் தேன் தட் அண்மை பொருள். ஐயா இது கிலோ 1000 ரூபாய் சொல்றீங்களே இந்த தேன். ஆமா ஐயா, இது ஒரிஜினல் மலைத்தேன், மேலானது. அடுத்த குவாலிட்டி தேனே கிலோ 300 ரூபாய் தான். அப்ப இது கீழானதா? இது கீழானது இல்லை ஐயா, அந்த தேனுடைய எல்லா குவாலிட்டிஸும் இதில் உண்டு. இது மேட் இன் தி லேப், இது லேபில் உண்டாக்கினது, அது இயற்கையானது. தேனை இப்போ வந்து லேபிலே உண்டாக்குறாங்க. ஏன்னா இயற்கையான தேன் கிடைக்காதே. நடராஜா அபிஷேகம்னா 1000 லிட்டர் பால் ஊத்துறாங்க, எப்படி பாலாக இருக்க முடியும்? அபிஷேக தென்னைக்கு 1000 லிட்டர் பால் கொடுத்துருமா அந்த ஊர் மாடு? யோசிக்க வேண்டாம். திடீர்னா ஒரு நாளில் சிவராத்திரிங்கிறதுக்காக எல்லா மாடும் 100க்கு 100 பால் கறக்குமா? சாத்தியமா? அது நாம உயர்வான பொருளை பயன்படுத்தணும்னு கேட்டால் நாமளே நம்ம கையினால ஒரு டம்ளர் பால் கறந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணாலே சிவராத்திரி பூஜை ஆயிடுச்சு. மாணி பால் கறந்து ஆட்டி வழிபட நீனுலகலாம் ஆள கொடுத்த என் தானு. கறந்த பாலுடைய நுரையும் சூடும் சுவாமியினுடைய உடம்புல படணும். கறந்த பாலுடைய சூடு படணும், கறந்த பாலுடைய நுர ஒட்டின்னு இருக்கணும். தயிர விஷயம் பண்ணாமல் இருக்கணும், பால விஷயம் பண்ணா நுரையோட அந்த பால் இருக்கணும். அது மேலானது, மற்ற எல்லாமே அதற்கு மாறானது. கீழானதுன்னு சொல்றது இல்லை, மாறானது, அதற்கு வேறானது. அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டா இருக்கு. மெய்யான அனுபவம் என்பது கடவுளே உயிருக்கு தருவது, அதுக்கு பரஞானம்னு பேர். மற்ற ஞானங்கள் எல்லாம் அப்பறம். நூற்கல்வி ஞானமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு அஞ்ஞானம்னு பேர். ஆகவே படிப்பறிவை பத்தி இங்க பேச வரல. அப்ப அபரஞானம்னா என்ன? படிப்பறிவும் இல்லை, அனுபூதி ஞானமும் இல்லை, அனுபவ ஞானமும் கிடையாது, நூலறிவும் கிடையாது, இடைப்பட்டதா ஒரு ஞானம் இருக்கு. அது என்ன ஞானம் அப்படின்னு கேட்டா, நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக அப்படின்னு அம்மையார் சொல்றாங்க. புசத்தை படிச்சுட்டவன் படிச்சவன்லாம் கிட்ட பேசாத பேச வராதிங்கப்பா, நீங்களாம் கோயிலுக்குள்ளேயே வரமாட்டீங்க. நுழைவிலாதார், நுழைவிலாதார்னா அனுபவ ஞானத்துக்கு கிட்ட வராதங்கன்னு அர்த்தம். நிஜமாவே படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், கோயிலுக்கு வரமாட்டான். சமயம் சார்ந்தவர்களை படிக்கிறவனே புசத்தை படிச்சுட்டு இருப்பான், வாசல்ல சுவாமி ரிஷபவாதத்தில் போயிட்டு இருப்பாரு, அப்புறம் பார்த்துக்கலான் இருப்பான். படிப்பு என்பது அப்படிப்பட்ட அஞ்ஞானம். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். என்னுடைய சொற்பொழிவுகள் நான் இதை அடிக்கோடிட்டு சொல்லுவேன். எங்க அப்பா சொல்லிருக்கிறார், என்னைக்குமே கொஞ்சம் தான் படிக்கணும்னு சொல்லுவார். அதுக்கேத்தான் நியம அத்தியாயம்னு பேரு. வேதமே பழங்காலத்துல பல வருஷங்கள் படித்தார்கள், டெய்லி கொஞ்சம் தான் படிப்பார்கள். மோகத்தினால சீக்கிரமா படிச்சா அது அவனுக்கு அனுபவ ஞானத்தை தராது. ஏதோ விதத்துல மயக்கி அவன் என்ன பண்ணும், வேத நெறியிலிருந்து அண்ட கொண்டு போயிடும். உடம்புல ஒட்டாது, நிறைய சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது, கொஞ்சம் சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டும். இன்டேக்னு ஒன்னு இருக்கு, நல்ல தாகத்துல குடஞ்சலம் குடிச்சிங்கன்னா சிறுநீரா போகுமே தவிர அரை மணி நேரம் கழிச்சு திரும்பவும் தாகம் உண்டாகும். நீங்க 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு அவுன்ஸ் ஜலமா குடிச்சிங்கன்னா சிறுநீரும் போகாது, தாகமும் அடங்கும். நம்ம உடம்புல இருக்கிற செல்லு அந்த ஜலத்தை உறிஞ்சிக்கணுமே. படிப்பு என்பது கொஞ்சம் தான் படிக்கணும்னு பெரியவர்கள் தீர்மானமா சொல்லியிருக்காங்க. அப்ப துண்டுதான் நிறைய செய்யணும், துண்டினால் உண்டாகின்ற ஞானத்துக்கு அப்பறம்னு பேரு. தொண்டுதான் நிறைய செய்யணும், தொண்டு செய்து உண்டாகின்ற ஞானத்திற்கு அப்பறம் ஞானம்னு பேரு. அது கடவுளை கிட்டத்தட்ட காட்டிடும். ஒரு திரை தான் போட்டிருக்கு, எந்த திரைய திறந்தா உள்ள சாமி இருக்குன்னு தெரியும். திரைய திறப்பதற்கு பயம், தொண்டு மனப்பான்மையினால. ஏன் சாமியே திறந்து காட்டுட்டுமே, நமக்கே இந்த அதிக பிரசங்கித்தனம் என்று அடங்கி வாழுதல் அப்புறம் ஞானம். பெருமான் இட்ட விதி நிஷேதங்களுக்கு கட்டுப்பட்டு எப்படி வாழணுமோ சாஸ்திர ரீதியா வாழ்வதனால் பெறுகின்ற ஞானம் இருக்கின்றது. அதுக்கு அப்புறம் ஞானம், இப்ப கிரியா மார்க்கத்தால் உண்டாகின்ற ஞானம். அந்த ஞானம் என்ன பண்ணும், பெருமானை தான் தெரிந்து கொள்வதற்கு முனையாது, அவனே கருணையினால அந்த காட்சியை காட்டட்டுமே என்று வெயிட் பண்ணும். அவ்வாறு அவன் காட்டுகின்ற நிலையிலே உண்டாகின்ற ஞானம் பரஞானம். அந்த பரஞானத்தை, பரஞானம் எப்படி வரும், கடவுளுக்கே மனசு இறங்கும், பரஞானம் உண்டாகும். கடவுளுக்கு மனம் இறங்குவது வெளியிலேருந்து பார்க்கிறவனுக்கு வன் செயல் போல தோன்றும், ஆனா உண்மையிலே ஒரு இன்செயல். எப்படின்னா ஒரு சமுத்திரத்துல ஒருத்தனுக்கு ரொம்ப ஆசை, சமுத்திர கரையிலேயே ஒருத்தன் விளையாடிட்டு இருக்கிறான், ஒரு சின்ன குழந்தை. அவன் என்ன பண்றான், அந்த அலை வரும்போது பயந்து ஓடி வந்துடுறான் வெளியில. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அலையில வந்து காலை ஊனி நிக்கிறான், காலு கட்டில இருக்கிற மண்ணை வாரிக்கிட்டு போகும்போது ஒரு பயம் வருது, அந்த பயம் கொஞ்ச நாள்ல தெளியுது. அப்புறம் நீராடுவதற்கு பயப்படுறான், அப்புறம் அந்த பயம் தெளியுது. அப்புறம் அதுல போய் ஆழமா இருந்து மூச்சு பிடித்து விளையாடுவதற்கு பயப்படுறான், அப்புறம் பயம் நீங்குது. அப்புறம் உள்ள போய் முத்தும் பவழமும் எடுத்துட்டு வரான். கடலோடையே வாழ்ந்து வாழ்ந்து அவனுக்கு கடலிடத்திலே ஒரு பெரிய அன்பு உண்டாகிவிட்டது. ஆனால் யாராலும் கடலினுடைய ஆழத்தை காண முடியாது, யாராலும் கடலை அளக்க முடியாது. அந்த நிலையில இவனுடைய பக்தி சிரத்தையை பார்த்து கடல் என்ன பண்ணதான், இனி உன்னை என் வயிற்றுக்குள் வைத்துக் கொள்கின்றேன், உனக்கு அன்பு இருக்கா இல்லையா, உனக்கு என்பால் அன்பு இருக்கின்றது, எனக்கும் உன்பால் அன்பு இருக்கின்றது. யூ லவ் மீ, ஐ லவ் யூ, நீ ஏன் தனியா இருக்கணும், நீ எனக்குள்ள இருப்பாயாக என்று சொல்லி கடல் என்ன பண்ணுது, சுனாமியா பொங்கி இவனை உள்ள இழுத்துட்டு போயிடுது. அப்புறம் என்ன பண்றாங்க, ரொம்ப நாளா வரல, அதனால சுனாமி வந்தனால தான் இவருக்கு திதின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்பொழுது இது ஒரு வன்செயல் போல தோன்றும், கடவுள் ஒரு உயிரை ஆட்கொள்வது வன்செயல் போல தோன்றும். ஆனால் அந்த உயிரை பொறுத்தவரையிலும் அது நன்மை. நான் சொல்றது புரிய, அந்த உயிரை பொறுத்தவரையிலும் அது நன்மை. அந்த உயிர் எதற்கு விரும்பி இருக்கின்றது, அந்த உயிர் கடலுக்குள்ளேயே வாழ்வதற்கு விரும்பி இருக்கின்றது, பரஞானத்திற்கு விரும்பி இருக்கின்றது. பரஞானம் நிகழும் பொழுது இந்த உலகத்தோடு நம்முடைய லிங்க்ஸ் எல்லாம் ஸ்னாப் ஆயிடும், கட் ஆயிடும். உலக மக்களுக்கு அது ஒரு வன்செயல் போல தோன்றும், ஆனா அந்த உயிருக்கு அது முக்தி என்று பார்க்கின்றோம். இந்த விஷயங்கள்லாம் திருவாசல் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப, நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப. நேத்தி வரையும் மந்திரியா இருந்தாரு, 1000 பேர் சொன்னதை கேட்டாங்க, பல்லக்கில் போனாரு, பட்டாடைகள் அணிந்தார், தங்க நகைகள் அணிந்தார். இன்றைக்கு உடம்புல கண்ணு மட்டும்தான் தெரியுது, உடம்பு முழுக்க சாம்பலை பூசிட்டு இருக்கிறார், ருத்ராட்சங்களை போட்டுட்டு இருக்கிறார், இடுப்புல ஒரு கோவணம் தான் கட்டிருக்கிறார். அதை போலவே கோவணம் கட்டின இன்னொரு மனுஷனுக்கு தொண்டு செய்யறார். மனிதனுக்கு எந்த நேரத்துல பைத்தியம் பிடிக்கும் தெரியல, அதுவும் இப்படியா பிடிக்கணும், ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம குருநாதரை பத்தி உலகம் முழுக்க சொல்லியிருப்பாங்க இல்லையா. அது கடவுள் இவரை நன்றாக ஆட்கொண்ட காரணத்தினாலே சொல்லப்பட்டது. கடவுள் இவரை நன்றாக அறகுறையா ஆட்கொள்ளல, முழுமையாக ஆட்கொண்ட காரணத்தினாலே இந்த நிலை சொல்லப்பட்டது. அதான் சொல்றார், செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே, நீ என்னை அரைகுறையாக ஆட்கொள்ளவில்லை கடவுளே, நீ என்னை எவ்வாறு ஆட்கொண்டாய், நீ என்னை ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக ஆட்கொண்டாய். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது, அப்பப்ப வந்து 4 பேர்கிட்ட கெட்ட பேர் வரா மாதிரி வீட்டுக்கு வெளியில நின்றுகிட்டு வீட்டுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்க கூடாது, தடாலடியா வரணும், குதிரையில ஏறுன்னு சொல்லணும், கூட்டிட்டு தான் ஊருக்கு போயிடணும். யார் வந்தாலும் அவங்க ஊருக்கு வந்தா கத்திய கையில் எடுத்துக்கணும், அதுதான் செம்மையாக ஆட்கொள்ளுதல். அதே போல கடவுள் ஒரு சில உயிர்களை ஆட்கொள்கின்றான் என்று பார்க்கின்றோம். அதான் அந்த நிலையிலே விளைவது பரஞானம். ஆனால் அந்த பரஞானத்திற்காக என்ற உண்மையான ஏக்கத்தை விளைவிப்பது அபரஞானம். பரஞானத்திற்கான உண்மையான ஏக்கம் வேண்டும். கடவுள் கூப்பிட்டா எத்தனை பேர் நம்ம போறதுக்கு தயாரா இருக்கிறோம் அது அவங்க அவங்களுக்கு தெரியும். ஒரு பாட்டி சுவாமி மலையில இருந்தாங்க, நீங்கெல்லாம் தரிசனம் பண்ணிருப்பீங்க, திரு ஏரகம் சுவாமி மலை கட்டுமலை. சுவாமி மலையில மேல பாலமுருகன் இருக்கிறார், பால தண்டாயுத பாணி, தண்டாயுத பாணியில பாலமுருகன் இருக்கிறார். இந்த அம்மா போய் சொல்லுவாங்க, முருகா நீ என்ன எப்படா கூப்பிட்டு போற, இத்தனை படி ஏறி என்னால வர முடியலையே, அதான் வராமலும் இருக்க முடியலையே, நீ என்ன எப்ப கூப்பிட்டு போற, என்ன எப்ப கூப்பிட்டு போறன்னு கேட்டுட்டே இருந்தாள். ஒரு நாள் முருகனுக்கே இறக்கம் வந்துருச்சு. உடனே முருகன் சொன்னாரு, பக்கத்துல அதிகமா யாரும் இல்ல, கோயில் அடைக்க போறாங்க, பாட்டி இரு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட தனியா பேசணும். நின்னுட்டா, என்னது கர்ப்ப கிரகத்திலிருந்து ஒரு குரல் வருதுன்னு நின்னுட்டா. நான் தான் முருகன் பேசுறேன், என் குரல் கூட உனக்கு புரியலையா? ஆமாமா முருகா நீ தான் பேசுற, சொல்லு சொல்லு. நீ டெய்லி கட்டிட்டு இருந்த, எப்ப என்ன கூட்டுட்டு போறேன்னு, இன்னைக்கு நைட்டே உன்னை கூட்டிட்டு போயிடுறேன், இன்னைக்கு நைட்டே உன்னை கூட்டிட்டு போயிடுறேன். பாடி இப்படி பாட்டி என்ன பண்ணா, இப்படி தொடச்சுண்டா சுதாரிச்சுண்டா. இரு முருகா, நீ குழந்தை தானே, உனக்கு ஒன்றும் தெரியாது, யாரா ஏதாவது சொன்ன அப்படியே நம்பிடுறதுதான் குழந்தையோட இயல்பு. நீ குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சு பாரு, இதே உங்க அப்பன்கிட்ட சொன்னா அவன் இதுக்கெல்லாம் ஏமாற மாட்டான். எனக்கே உங்ககிட்ட வர தெரியாது, என் பேரனுக்கு பேரம் பிறந்தப்புறம் நானே வந்துடுறேன், நீ என்ன கூட்டிட்டு போறது, என் பேரனுக்கு பேரம் பிறக்கணும், பேரனுக்கு பேரம் பிறந்தா நானே வந்துடுவேன். அதனால கடவுள் கூப்பிட்டால் யார் வர தயாராக இருப்பார்களோ அவர்களை மட்டும்தான் கடவுள் கூப்பிடுவான், இல்லைன்னா கடவுளுக்கு அவமானம் இல்லையா, கூப்பிட்டு வரலன்னு. ஆகவே சரியை கிரியை யோகம் என்ற மூன்று நிலைகளிலே யார் ஒருவர் வந்து பயிற்சி பெற்று ஒரு நல்ல பிறவியை பெறுகின்றார்களோ அவர்கள் ஞானத்திற்கு உரியவர்களாகின்றார்கள். அந்த ஞானம் என்பது குருவினுடைய உபதேச மூலமாக ஒருத்தனுக்கு விளையும், நூலறிவினால் விளையாது என்று பார்க்க. அந்த ஞானம் என்ன, அவர் நிறைய படிச்சிருப்பாரு, அவர் படித்த படிப்பிற்கும் அவர் ஞானத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. பரந்த வான்கலை முழுதும் ஆகம நூல் பகுதியும் பல சமய சத்திரமும் தெரிந்து தேர்ந்து அதில் தேர்ந்ததில் வாய்ந்த முப்பொருளின் செய்தியே பொருளென மனம் தெளிந்து புரிந்து போந்து உள சிற்றறிவனைத்தும் போக்கி அவ்வறிவென சிவபோதம் விரிந்து தோன்று நெஞ்சுடைய வித்தகரே மேன்மையான நம் மெய்ப்பதம் பெறுவார் என்று சொல்லப்பட்டது.